SBS தமிழ்.
வணக்கம் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
இப்போ ஏவிஓ அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம், அப்ரிஹெண்டட் வயலன்ஸ் ஆர்டர் இல்லையா?
ஆமாம்.
அப்படின்னா என்ன, எதற்காக அது வழங்கப்படுகிறது அல்லது எடுக்கப்படுகிறது?
ஒருவர் வன்முறையாக நடந்து கொண்டார் என்றால், அதிதீவிரமான வன்முறையோடு நடந்து கொண்டார் என்றால், அதை தடுப்பதற்காக நீதிமன்றம் அளிக்கும் ஒரு கட்டளை அதுவாகும். அதாவது அந்த வன்முறையிலிருந்து அந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் செல்லக்கூடாது, அவரை துன்புறுத்தக்கூடாது, தொலைபேசியில் துன்புறுத்தக்கூடாது என்றெல்லாம் ஒரு வரிசையாக சில நிபந்தனைகளை விதித்து அந்த ஆணையை நீதிமன்றம் அளிக்கும்.
சரி, இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் அப்படியான ஏவிஓங்கிற ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்கு அல்லது கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஆணையில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கும்?
மேண்டேட்ரி கண்டிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்மான சில நிபந்தனைகள், அதாவது கட்டாயம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிபந்தனைகள், அதை சொல்வது மஸ்ட் கண்டிஷன்ஸ் என்று. அதாவது அந்த டிஃபெண்டன்ட் என்று சொல்லக்கூடிய குற்றம் செய்தவர் பாதுகாக்கப்பட வேண்டிய நபரை அடிக்கவோ அல்லது துன்புறுத்தவோ அல்லது அச்சுறுத்தவோ கூடாது. அதை தவிர அவரை ஸ்டாக், ஹரஸ் அண்ட் இன்டிமிடேட் என்று சொல்லக்கூடிய அவமானப்படுத்தவோ அல்லது தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லவோ அல்லது எரிச்சல் ஊட்டவோ கூடாது. அதை தவிர தெரிந்தோ தெரியாமலோ பொருள்களை உடைக்கவோ அல்லது அடித்து உடைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது தொலைபேசியையோ கைபேசியவோ நாசம் செய்யாமல் இருப்பதற்கான அனைத்து அம்சங்களையும் அது அடக்கியிருக்கும்.
இப்படியான ஏவிஓன்னு சொல்கிற ஆப்ரிஹெண்டட் வயலன்ஸ் ஆர்டரை ஒரு நீதிமன்றம் எப்போது பிறப்பிக்கும்?
குறிப்பாக ஒருவரை அடித்தால், அதாவது ஒரு மனைவியாக இருக்கலாம் அல்லது மனைவி போல உறவில் இருக்கக்கூடிய ஒருவர், தொடர்ந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நபர் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் அல்லது அண்டை வீட்டார் இப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரிடமும் ஒருவர் மிக வயலண்ட்டாக, அதாவது பயங்கரமாக நடந்து கொண்டார் என்று சொன்னால், கோபமுடன் ஆத்திரத்துடன் நடந்து பொருட்களை வீசுவதோ அல்லது அவர்களை துன்புறுத்துவதோ மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ செய்தால் இந்த ஆணையை நீதிமன்றம் பிறப்பிக்கும்.
ஆனால் இப்படி சொல்லும்போது, இப்போ கணவனுக்கு எதிராக அல்லது மனைவிக்கு எதிராக அல்லது அப்பாவுக்கு எதிராக, அம்மாவுக்கு எதிராக,
பிள்ளைகளுக்கு எதிராக சில சமயங்களாக,
அதனால் இது உறவு முறை தான் அப்படின்னு இல்லை, யாராகவும் இருக்கலாம்.
அது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து உறவு முறைக்குள்ளான ப்ரெஹண்டட் வயலன்ஸ் ஆர்டர். அது தவிர உறவு முறைக்கு அப்பாற்பட்டவர்களிடம் நீங்கள் தீவிரமாக நடந்து கொண்டாலும் அதற்கான வயலன்ஸ் ஆர்டரும் இருக்குது. ADVO என்றும் APVO என்றும் இருக்கின்றது.
அதனால் எந்த மாதிரியான வயலன்ஸ் வன்முறை நடந்தாலும் இப்படியான ஒரு ஆணையை
நீதிமன்றம் பிறப்பிக்கும்.
சரி, அப்படியான ஒரு ஆணை ஒருவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படும் போது அந்த நபர் என்ன செய்ய வேண்டும்?
அது முதல் நாள் வந்து அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு அழைப்பார்கள், அன்று கட்டாயம் போக வேண்டும். அது மென்ஷன் டேட் என்று சொல்லப்படும். அங்கு போனதுக்கு பிறகு அவர் கேட்பார், நீதிபதி விசாரிப்பார். அப்போது இரண்டு தரப்பிலிருந்தும் வாதங்கள் சொல்லப்படும். இந்த முறை நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் வரமாட்டார், இது வந்து போலீஸ் கேஸ் ஆகிவிடும். அதாவது கிரிமினல் ஒஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதற்கான ஒரு முன்னேற்பாடாக போலீஸ் வந்து இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். அது பொது அரசாங்கம் உங்களுக்கு எதிராக தொடரும் வழக்காகும். அது வந்து நீங்கள் போய் அதை மாற்றவோ அல்லது இல்லை இதை வந்து வாபஸ் வாங்கி கொள்கின்றோம், இதை வந்து இந்த அப்படி நடக்கவே இல்லை என்றோ சொல்ல முடியாது. ஒரு முறை பதிவு செய்துவிட்டால் அரசாங்கம் உங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை இதுவாகும். அதனால் கட்டாயம் நீங்கள் போக வேண்டும். போய் நீங்கள் உண்மையிலே அடித்திருந்தீர்கள் என்றால், ஆமாம் தவறாக நடந்துவிட்டது, இனிமேல் அடிக்க மாட்டேன், இந்த ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் முதல் முறை மன்னிப்பு வழங்கப்படும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று சொன்னால் இன்னொரு ஹியரிங் டேட் என்று சொல்லக்கூடிய விசாரணைக்கான ஒரு நாள் குறிக்கப்படும். அன்று நீங்கள் உங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பித்து இப்படி ஒரு நடவடிக்கையை நீங்கள் நடத்தவே இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும்.
இப்போ உதாரணமாக நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு மனைவி வந்து கணவன் அடிச்சிட்டான்னு வைப்போம். இப்போ கணவன் வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்கிறாரு, மனைவி என்ன அடிச்சு போட்டா அப்படின்னு. போலீஸ்காரர் வந்து ஏவிஓ எடுக்கிறாங்க, அந்த மனைவி வந்து இவருக்கு எதிராக நடக்கக்கூடாது, வயலன்ஸை பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்புறமா கணவன் வந்து மனம் மாறி இல்லை இல்லை அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரர்
அதை வந்து போலீஸ்காரங்க திருப்பி எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஏனென்றால் அந்த இதில் வந்து வன்முறை நடந்திருக்கு. அது தவிர பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடு என்று சொன்னால் பிள்ளைகளுடைய உயிர் ஆபத்து இருப்பதனால் ஒரு முறை பதிவு செய்த அந்த வழக்கை வந்து அவர்கள் திருப்பி எடுக்க மாட்டார்கள். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் நிரூபிக்க வேண்டும்.
சரி, இன்னொரு உதாரணம் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி அடிச்சிட்டாரு, ஏவிஓ வந்து எடுத்தாச்சு, கணவனுக்கு எதிராக அப்ரிஹெண்டட் வயலன்ஸ் ஆர்டர் வந்து நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்தவரை திரும்பவும் போட்டு அடிச்சு அடிக்கிறார்னு வைப்போமே.
அதுதான் இப்போ ஏவிஓ வந்து ஒரு சிவில் ஆர்டர், அதாவது ஒரு குடிமக்களுக்கான ஒரு பொது ஆணை. அதை வந்து பெரிதாக சீரியஸாக எடுத்துக்கொள்வதும் இல்லை, அதை பதிவு செய்வதும் இல்லை. உங்களுடைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நடத்தை சம்பந்தமான எதிலும் பதிவு செய்திருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அந்த ஏவிஓவை மீறினீர்கள் என்றால் அது வந்து ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிவிடும். ஒரு முறை உங்களுக்கு ஏவிஓ கொடுத்து அந்த ஏவிஓவை நீங்கள் மதிக்காமல் நடந்தீர்கள் என்றால் அது கிரிமினல் குற்றச்சாட்டாக, குற்றவியல் குற்றமாக பார்க்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அது உங்களுடைய கேரக்டர் என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை தொடர்பான பதிவுகளில் போலீஸிலும் சரி உங்களுக்கு தேவையான எல்லா இடங்களிலும் அது பதிவு செய்து வைத்திருப்பார்கள். பிறகு நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது வேறு இது இதற்காவது போலீஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும் பட்சத்தில் அந்த பதிவு வந்து 10 வருடத்துக்கு மேலாக இருக்கும்.
சரி, அப்படி அப்படி மீறினா கூட அப்படியான ஒரு பதிவு மட்டும்தானா அல்லது அதற்கான
தண்டனையும் இருக்கும்? ரெண்டு, கிட்டத்தட்ட 5000 வரையிலான பணமும் 2 வருட காவல் தண்டனையும் இருக்கும்.
முனைவர் சந்திரிகா அவர்களே, இப்போ இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கணவனை அடிச்சிட்டாங்க, அப்புறமா வந்து வருத்தப்பட்டு சரி சரி அடிச்சு போட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஏவிஓ வந்து எப்படி வருது, அதுல இந்த கணவர் எப்படி, அந்த மனைவி எப்படி தப்பிக்கும்?
அவர்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக போனால் இந்த மனைவி வந்து நீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டும், நான் அடித்தது உண்மை, ஏதோ கோபத்தில் செய்து விட்டேன், இனிமேல் நடக்காது, நீங்கள் கொடுக்கும் ஆணையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு ஏவிஓவை தாருங்கள், இன்னும் இனி ஒரு முறை நடக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல வேண்டும்.
சரி, வேறு என்ன மாதிரியான நிபந்தனைகளெல்லாம் இருக்கக்கூடும்?
குறிப்பான அந்த மேண்டட்ரி கண்டிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டாய நிபந்தனைகளை தவிர, அந்த பாதுகாக்கப்பட்ட நபருக்கு அருகில் ஒருபோதும் அவர் அடித்தவர் போக முடியாது என்றும், அல்லது அவர் குடித்திருந்தால் 12 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது என்றும், பாதுகாக்கப்பட்டவரின் வேலைத்தளத்துக்கோ அல்லது அவர் வேலை படிக்கும் இடத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ ஒருபோதும் 500 மீட்டர் வரைக்கும் போக முடியாது என்று, அல்லது இவை எல்லாம் சேர்த்து ஒரேதிரியாகவும் போடலாம். இந்த 3 நிபந்தனைகளையும் தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாகவே கூட நீதிபதி சொல்லலாம்.
மிக்க நன்றி முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே, மிகவும் உபயோகமான தகவல். நிறைய கணவர்களுக்கும் மனைவிகளுக்கும் உறவில் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கூட இது உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன்.
இருந்தாலும் கொஞ்சம் அடி வாங்காமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும், அடிக்காமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
சரி, மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.